நாம் படித்த வேத பகுதி ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் 216 பக்கம். போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்படியே தொடர்ச்சி பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது 1 அதிகாரத்துல பார்த்துட்டு, சாரி, அந்த அதிகாரம் 1 வசனத்துல பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தேவனுடைய பிள்ளை, அந்த 13 வசனம் 14 வசனத்துல தேவனுடைய பிள்ளைனா யாருன்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? முதல் பாகம், 2 பாகம் அப்படி படி பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 17 வசனத்திலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா, 17 வசனத்திலேருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அங்க பாடுதல், அதாவது தற்கால பாடுகளும் வரப்போற மகிமையும் பார்த்து, எதிர்கால மகிமையை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 17 வசனத்திலேருந்து அப்படியே, அதாவது முழு இதுக்காகவே தவித்து கொண்டிருக்கிறது, எப்படா அந்த விடுதலையை கிடைக்கும்னு சொல்லி தவித்து, முழு சிருஷ்டிப்பே தவிக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். அதே சமயம் ஆவிக்குரிய பிள்ளைகளா நாமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தவித்து கொண்டிருக்கிறோம், அந்த குரோனிங், தவித்து எப்படா இந்த விடுவு காணவர் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தவித்து கொண்டிருக்கிறான். அவன் விதமான பல, ஏன்னா உலகம் உலக பொல்லாத உலகமாய் இருக்கிறது, உலகம் பல்வேறு பயங்கரமான பாவ உலகமா இருக்கிறது. அந்த விதமான உலகத்துல ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாக எவ்வளவு போராட்டம் இல்லைங்களா? எவ்வளவு போராட்டம் போராடி கொண்டிருக்கிறான் இல்லைங்களா? தவித்து கொண்டிருக்கிறான் அந்த மீட்புக்காக. அந்த புத்திர சுகாதார மீட்பு எங்க முழுமை பெறுகிறது? பரலோகத்துல அந்தமா தவித்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அதை அப்படியே தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 26 வசனத்தை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு 26, 27 வசனம் பாக்குறோம். இன்னைக்கு 26, 27 வசனம். அந்தபடியே அதை முடிச்சு நம்ம வரோம். அந்தபடியே 26, 27 வசனம் அங்க பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். கவனிக்கிறீங்களா? அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கபடியால். கவனிக்கிறீங்களா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இந்த 2 வசனத்துல நம்ம அழகா ஒரு அருமையான முக்கியமான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளப்படியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 வசனத்துல 26, 27 வசனத்துல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அதாவது இயேசுக்குள்ளாக வந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பு அம்சங்களை பார்த்துட்டு வரோமா இல்லையா? முதல் வசனத்திலே இருந்து பார்த்துட்டு வந்தோம். இந்த 8 அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான அதிகாரம். இயேசுக்குள்ளாக யாரெல்லாம் இயேசுக்குள்ள வந்தாங்களோ, ரட்சிக்கப்பட்டாங்களோ, அந்த பிள்ளைகள் பெறுகிற மகத்தான பிரதான சாக்கியங்கள் என்னன்னு சொல்லி இந்த 8 அதிகாரத்துல முதல் வசனத்திலேருந்து தியானித்து விடுறோம் இல்லைங்களா? முதல் வசனத்தை தியானிச்சு வரும். இப்ப 26, 27 ஒரு மகத்தான ஒரு பிரதான ஒரு சாக்கியத்தை அங்க பாக்குறோங்க. ஒரு மகத்தான பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை பாக்குறோம். அங்க என்ன ஆசீர்வாதம் பாக்குறோம்னா, உண்மையிலே நீங்க சொல்லப்போன அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அனுதனமும் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கிற ஒரு வேலை மிக மிக அவசியம். அது என்ன வேலை? அது என்ன? ஜபம். புரியுதுங்களா? ஜபம். நல்லா புரியுதுங்களா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் அவரை சார்ந்து அவரை நோக்கி பார்க்கும்படியான ஜபிக்கிற மனுஷனாய் இருக்கிறான். ஜபிக்காதவன் கிறிஸ்தவனே அல்ல. புரியுதுங்களா? அப்ப நம்ம இந்த 8 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பார்த்துட்டு வந்தோமா இல்லையா? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கணும் உங்களுக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். மாம்சத்துக்கு புட்டு மாம்ச சிந்தியாய் அவர்கள் தேவனுக்கு விருதமான பகைன்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா? அப்ப ஆவிக்குரியவர்கள் ஜீவனும் சமாதானமும் சொல்லி பார்த்தோம். ஆவிக்குரிய மனுஷனாக வாழ்கிறார்கள் சொல்லி பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு வரோம். அப்ப தேவனுடைய பிள்ளை இன்னும் தெளிவா, தேவனுடைய பிள்ளைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா புத்திர சுவாரத்தை ஆவியை கொடுத்திருக்கிறாரு. சொல்லப்போனா மாம்சத்து கிரியைகளை அவர்கள் அழிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? மாம்சத்து கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய பிள்ளைலாம் எழும்பணும்னு சொல்லி பார்த்தோமா இல்ல? அப்படி பார்த்துட்டு வரோம். போன வாரத்துல பார்த்தோம், போனதுல பார்த்தோம் நம்ம அவனுடைய வாழ்க்கையில தற்கால பாடுகளும் எதிர்கால பாட மகிமையை குறித்து பார்த்தோம். இந்த நாட்கள்ல அவன் படுகிற பாடுகள் ஒரு தவிக்கும்படியான ஒரு தவிப்பு தான் அனுபவிக்கிறான். முழு சிருஷ்டிப்பே தவிக்கிறது. ஆவிக்குள்ள இருக்கிற நாமும், கிறிஸ்துவின் பிள்ளைல இருக்கிற நாமும் தவிக்கிறோம். மறுபுறம் மகிமைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இதை பார்த்துட்டு வரும்பொழுது அடுத்ததாக 26, 27 அந்த இடத்துல வருது. என்ன அருமையான ஒரு சத்தியம்! அங்க ஒரு கிறிஸ்துவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக, எதுல உற்சாகத்தை கொடுக்கும்படியாக? ஜபத்துல எழும்பும்படியாக. அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறான், புரிஞ்சுக்கோ. அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறான், அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறான். அவன் ஜபத்துக்கு உதவியாக, ஜெபிக்கிறதுல உற்சாகம் போட்டும்படியாக அந்த இடத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக ஒரு அருமையான ஒரு காரியம் அங்க பாக்குறோம். அதான் நம்மைக்கு பார்க்க போறோம். அவர் உதவி செய்கிறார், அவர் உதவி செய்கிறார், அவர் அதாவது அவர் என்ன செய்யறாரு, எப்படி உதவி செய்வார், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறான்னு சொல்லி தலைப்புல சிந்திக்க போகிறோம். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறான்னு தலைப்புல சிந்திக்க போகிறோம். நம்ம இங்க கவனமா கேட்போம், இன்னைக்கு நீனும் நானும் ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் இருப்பாய் என்றால் அவனுடைய வாழ்க்கையில எதுவும் அவசியங்க, ஜபம் அவசியம். அப்ப ஜபத்துல நம்ம உற்சாகமா எழுப்பணுமா இல்லையா, ஜபத்துல அதிகமா உற்சாகமா ஊக்கமா ஜபிக்கணுமா இல்லையா, ஜபிக்கணுமா இல்லையா? அநேக நேரங்கள்ல தோத்து போயிடுறோம், அநேக நேரங்கள்ல ஜபத்துல நம்ம சோர்ந்து போயிடுறோம், அநேக நேரங்கள்ல நம்ம ஜபம் குன்றி போய்விடுகிறது இல்லைங்களா, இல்லைங்களா? அவ இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல ஜபத்தை கட்ட வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜபத்தை கட்ட வேண்டும், ஜப வாழ்க்கையை கட்ட வேண்டும். உன்னுடைய ஜப வாழ்க்கையை செப்பனிடு, உன்னுடைய ஜபத்தை புதுப்பியு. இங்க அழகா சொல்லுது, உன்னுடைய வாழ்க்கையில உற்சாகம் அளிக்கும் வண்ணமாக இங்க அருமையான ஒரு காரியம் இங்க பாக்குறோம். முக்கியமான காரியம் எங்க என்ன தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில செப்பனிடும்படியாக, உற்சாகம் அளிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையை எடுத்து கட்டும்படியான இந்த அருமையான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும்படியான வேலையில முதலாவது காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும். முதலாவது காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் பலவீன, அதனாலதான் ஜபிக்க வேண்டும். ஏன் ஜபிக்கிறான், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள், நம்ம எல்லாம் திறமசாலி அல்ல, நம்ம எல்லாரும் ஜாம்பவான்கள் அல்ல, பெரிய மாமேதிகள் அல்ல, பெரிய பலசாலிகள் அல்ல, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் வீக்னஸ், இன்னைக்கு நீனும் நானும் அந்த உணர்வு, நாம் எவ்வளவு பலவீனனா இருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். வந்துட்டதான் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம், நம்முடைய மாம்சம் எவ்வளவு பலவீனமானது, எவ்வளவு சோர்ந்து போகிறேன்னு சொல்லி அந்த முக்கியமான அந்த சிந்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தன்னையும் உட்படுத்தி பேசுறாப்ல, அந்த இடத்துல யார் இங்க எழுதுறா, யார் இங்க எழுதுறா, யார் இங்க எழுதுறா, அந்த சத்தியத்தை யார் எழுதுறா, எந்த ஊழியக்காரர் எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு. அந்த இடத்துல அங்க பாருங்க, அந்தபடியே தன்னையும் உட்படுத்தி பேசுறாரு. அங்க பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் பேசுறாரா இல்லையா, நமதுனா தன்னையும் உட்படுத்தி பேசுறாரு. அப்பனா அவரும் பலவீனன் சொல்லி ஒத்துக்கொண்டு பேசுறாரு. அவர் எவ்வளவு பெரிய சத்தியத்தை எழுதி வைத்து சென்ற போனா பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், எவ்வளவு பெரிய அப்பா, சச்ச வண்டர்ஃபுல், கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய தேவனுடைய மனுஷனாக, வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக ஒரு பவுல் இருந்தாலும் கூட, அந்த ஊழியர் இருந்தாலும் கூட தன்னையும் உட்படுத்தி நமக்கு உதவி செய், அதான் அடுத்தது வருது, நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற அப்படின்னு சொல்லி வருதா இல்ல. அப்ப நமக்கு நமதுன்றது பார்த்தா என்ன படம், நமக்கு நமதுங்கிற பார்த்தா எதை குறிக்குது, தன்னையும் அந்த எழுதுன நபரையும் உட்படுத்தி பேசுற. அப்ப அவரும் விதிவிலக்கு அல்ல, அவர் பவுல் அப்போஸ்தலன், இந்த சத்தியத்தை எழுதுகிற எவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்ம இந்த உலகத்தில் எழுதி வச்சுட்டு பாத்தீங்களா, எவ்வளவு மகத்தான சத்தியம், படிக்க படிக்க எவ்வளவு அருமையான சத்தியங்கள் வெளில கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட அருமையான ஊழியக்காரர், அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர், மகா பெரிய ஊழியக்காரர், அவரும் தானும் பலவீனன், தானும் பலவீனன். அவன் நல்லா புரிந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையில நின்று நானும் உற்சாகமாய் கடவுளை சார்ந்த உற்சாகமாய் ஜபிக்க வேண்டியது முக்கிய அவசியம். எதை முதலாவது மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும், நின்று நானும் பலவீனன். இதை நாம் மறந்துறதுனாலதான் நாம் இன்னுமாய் கடவுளை சார்ந்து எழும்ப முடியாதபடி, உற்சாகமாய் ஜபிக்காதபடி ஏனோ நானும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனத்தை ஆழமாய் உணர்ந்து, நாம் எவ்வளவு பலவீனனா இருக்கிறேன், நான் எவ்வளவு பலவீனனா இருக்கிறேன்னு சொல்லி ஆழமா நாம் உணர்ந்து எப்ப வருவோமோ அப்பதான் தொடர்ந்து விடாப்படியா நாம் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் எழும்ப முடியும், எழும்ப முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை சார்ந்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு எழும்ப முடியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இயேசுவானவர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்களேன், இயேசுவானவர் எவ்விதமா ஒரு இடத்துல பேசுறாரு, யோவான் புத்தகம் 15 வாங்க, யோவான் புத்தகம் 15 5 என்ன சொல்றாரு, அதனாலதான் சொல்றாரு பாருங்க, நீ நானும் எவ்வளவு முக்கியமா மனதுல பதிவு வைத்துக் கொள்ளணும். 150 யோவான் புஸ்தகம் 15 15 5 என்ன சொல்லுது, தெல தெளிவா சொல்றாரு. அப்ப தெளிவா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல். யோவான் 15:5 கீழே ஒரு பகுதி, கீழ் பகுதி அங்க எவ்வளவு அழகா சொல்லுது, என்னை இல்லாமல் என்ன சொல்லுது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒரு அணுவும். கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த இடத்துல பாத்தீங்களா, இயேசுவாண்டரே சொல்றாரு யோவான் 15:5, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப நீ நானும் செய்ய போன போக்கில போயிட்டு நீ சாதிச்சிட முடியுமா? ஹலோ, புரியுதா? நீ நானும் சுயமான போக்கில இஷ்டப்படி போயிட்டு போவாயின் சாதிச்சிருவியா? சாதிக்க முடியுமா? இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகமே, தான் இஷ்டப்படி போயிட்டு இருக்கு, தான் இஷ்டப்படி போயிட்டு நீ என்னடா சொல்ற, நான் நடக்க இஷ்டப்படி போறாங்க, அப்படியான போகிற வாழ்க்கை வாழ்க்க முடியும், வாழ்ந்துட முடியுமா, வாழ்ந்துட முடியுமாங்கிறேன். அவரை கடினப்படுத்தி அவருக்கு தாங்க வாழ்ந்தவன் யாரு? யோபு புஸ்தகத்துல எழுதுறாரு, அவரை கடினப்படுத்தி அவருக்கு தான் வாழ்ந்தவன் யாரு? தன்னுடைய அவரை புறக்கணித்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவன் வாழ்ந்துட முடியுமாங்கிறேன். எவ்வளவு வாழ்ந்த சரித்திரமே இல்ல, எவ்வளவு வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அவன் இன்னைக்கு நீனும் நானும் நம்முடைய சுயத்தினால எதுவும் சாதிக்கவே முடியாது. எப்பொழுதும் யார சார்ந்திருக்கணும், ஆண்டவரையே சார்ந்துக்கணும், கடவுளையே சார்ந்துக்கணும். ஏனாந்தா யாரு, உன்னையினையும் படைத்த சர்வ வல்லமுள்ள, சர்வத்தி மாளிகை செய்த சர்வ வல்லமுள்ள கடவுள், அவரையே முழுக்க முழுக்க சார்ந்திருக்கணும். இந்த உலகத்தையோ, இந்த பணத்தையோ, இந்த சுயத்தையோ, இந்த மனுஷனையோ நம்ம எதையும் சார்ந்து போனோ முடிஞ்சு, அங்க யாரு இல்ல, கடவுள் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாம் இருக்கும், உனக்கு காசு இருக்கும், சொத்து இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவுக்கும் எல்லாம் இருக்கும், ஆனா யார் இருக்காது, யார் இருக்க மாட்டாரு, கடவுள் இருக்க மாட்டாரு. கடவுள் இல்லைன்னா நீ வாழ்க்கை சிறக்குமா? புரிஞ்சுக்கோ, நீ உன்னுடைய வாழ்க்கையில நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து, நம்முடைய முடியாமையை உணர்ந்து, நாம் அவரை முழுக்க சார்ந்து வரும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம், இன்னும் அதிகமாய் உற்சாகம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்படித்தான் சில அருமையான தேவ பிள்ளைகள், வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் பேசுறாங்க பாருங்க, அவர்கள் பேசுறாங்க பாருங்க. எளியா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எளியா தீர்க்கதரிசி, ஒரு சம்பவம் நீங்க படிக்கலாம், பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, இஸ்ரேல் மக்கள் மத்தியில எளியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்டார். அந்த மக்கள் இவ்வளவு முரட்டாட்டம் உள்ள மக்களா இருந்தார்கள். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து, 400 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி அந்த அந்நிய தேவர்கள் வணங்குகிற 400 பாகால் தீர்க்கதரிசிக்கு வரவழைத்தார் அந்த மக்கள். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு முன்னாடி, அந்த தீர்க்கதரிசி முன்னாடி எளியா தீர்க்கதரிசி என்ன பேசுறாரு, பெரிய ஒரு சம்பவம் அங்க நடக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அந்த இடத்துல அக்னியை கொண்டு வந்து தண்ணீரால் ஃபுல்லா அந்த இடத்த விறகு கட்டெல்லாம் வச்சு, பலிபீடத்தை கட்டி விறகு கட்டையும் குமிச்சு ஃபுல்லா தண்ணீரை ஊத்த சொல்லிட்டார். அக்னியை வரவாச்சு நெருப்பு கவி பிடிக்கணும். 400 தீர்க்கதரிசி அந்த போலியான கடவுளை, அந்த போலியான கடவுளை பின்பற்றி போற 400 தீர்க்கதரிசி பின்னாடி சவால் விட்டார். கூப்பிடறாங்க அவங்களும், தன் கடவுளை கூப்பிடறாங்க, கூப்பிடறாங்க எழுமன பாடல. ஆனா எளியா அந்த கடவுளை கூப்பிட்டு அக்னி பச்சித்து போட்டது, தண்ணீரால் நினைஞ்சு போன இந்த விறகு கட்டலாம் அக்னி பச்சித்து போட்டுன்னு சொல்லி சம்பவம் நடக்குது. அப்படி எளியா ஒரு பெரிய மனுஷன். உங்களுக்கு தெரியும் எளியா, எளியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பழைய பாட்டுல அருமையான வல்லமையாகி பயன்படுத்தப்பட்ட பெரிய மனுஷன். கவனிக்கிறீங்களா, பெரிய மனுஷன். அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆச்சரியமான காரியங்கள், அவன் மூலமா பெரிய ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். எது அவனுக்கு எதிரிட்டு வந்த மக்களை அவன் அடித்து போட்டிருக்கிறான், அக்னி பச்சித்து போட்டிருக்கிறது, இப்படி பல சம்பவங்கள் அங்க பார்க்கலாம். ஆனாலும் நல்லா கவனிங்க, அவ்வளோ பெரிய மனுஷன், பெரிய பலம் கொண்ட மனுஷன், வானத்திலிருந்து அக்னி பச்சித்தது, அத்தனை 400 தீர்க்கதரிசிகள், 400 தீர்க்கதரிசி பொய்யான தேவர்களை பின்பற்றி 400 தீர்க்கதரிசி முன்னாடி இவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்டான். அவ்வளோ பெரிய மனுஷன், அவனை பத்தி யாக்கோபு என்ன சொல்றாரு, அவனை பத்தி யாக்கோபு என்ன சொல்றாரு பின்னாடி புதிய ஏற்பாட்டுல பாருங்க, யாக்கோபு 5:17, யாக்கோபு 5:17 பின்னாடி எழுதுறாரு பாருங்க, 316 பக்கம் பின்னாடி புதிய ஏற்பாட்டுல கவனிக்கிறீங்களா, 17 பாருங்க, யோவான் சாரி யாக்கோபு 5:17 அங்க என்ன சொல்லுது, எளியா என்பவன் படிங்க, போதுங்க, எளியா என்பவன் இவ்வளவு பெரிய தேவனுடைய வல்லமையான மனுஷன், அவனும் யாரு, தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தான். நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன் எளியா பத்தி சொல்லுது. நம்மை போல பாடுள்ள மனுஷன், உனக்கு எனக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோறுகள், எத்தனை பலவீனங்கள் அத்தனையும் அவனுக்கு இருந்துச்சு. பெரிய ஜாம்பவன் தான், பெரிய வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட மனுஷன் தான். அத்தனை பாடுகள், சோறுகள், பலவீனங்கள் அவனையும் தாக்குனுச்சு, அவனுக்கு இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? இன்னொரு மனுஷன் எடுத்துக்கொள்ளலாம், மோசே. மோசே தெரியுமா உங்களுக்கு? மோசே அவனும் தேவனுடைய வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட மனுஷன். இந்த பார்வோனுக்கு முன்னாடி இல்லைங்களா, அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில வாழ்ந்து கொண்டிருந்த வேலையில ஆண்டவர் மோசே அனுப்புறார், போ என்னுடைய மக்கள் கூக்குறல கேட்டேன்னு சொல்லி அனுப்புறாரு. அத்தனை அடிமைத்தனத்தில் விடுதலையா கூக்கும்படியாங்க அந்த ராஜா அந்த மக்களை அடிமைத்தனத்துல வேலை வாங்கிட்டு இருக்காப்ல, அந்த ராஜா முன்னாடி போய் பேசும்படியாங்க தேவனால் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் மோசே. செங்கோல் என்ற சொல்லி அந்த கோலை தூக்கி நிக்கிறாப்ல, கடல் ரெண்டு, கடல் செங்கடல் ரெண்டா விளக்குது. அந்த மோசை கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? மோசை கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த குச்சை நீட்டுறாப்ல, கடல் ரெண்டா விளக்குது. பாறையை ஓங்கி அடிக்கிறாப்ல, வனாந்தரத்துல மக்கள் வழிநடத்தி பட போறாங்க, வழிநடத்திட்டு போறாங்க. வனாந்தர பகுதியில் தண்ணி இருக்குமா? தண்ணீரா இல்ல? ஆண்டு தண்ணீரை கொடுக்கும்படியாங்க என்ன செய்யறாரு? மோசையை கொண்டு ஓங்கி அடிக்க சொல்றாரு. அடிச்சோட என்ன பண்ணுது? பாறையில இருந்து அப்பா தண்ணீரா வருது. அப்படி மோசே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். தன்னுடைய மோசையின் ஜெபமாகிய 90வது சங்கீதத்துல என்ன படிக்கிறோம்? ஆண்டரே எவ்வளவு குறுகிய நாட்கள், எவ்வளவு பலவீன நான் இருக்கிறேன்னு சொல்லி வந்து மோசையின் ஜெபத்துல படிக்கிறோம். 90வது சங்கீதத்துல படிக்கிறோமா இல்லையா? நீங்க இன்னைக்கு படிச்சோமா இல்லையா? ஆண்டரே நாட்கள் எவ்வளவு குறுகியது சாமி படிக்கிறோம். அந்த மோசே எவ்வளவு வல்லமையான மனுஷன், அவனும் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து ஜெபிக்கிறாப்ல. மோசையின் ஜெபம் படிச்சோமா இல்லையா? நான் எவ்வளவு எவ்வளவு நாக்கில் எவ்வளவு குறுகியதா இருக்கு சாமி, எவ்வளவு பலவீனனா இருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி உணர்ந்து ஜெபிக்கிறாப்ல. வேற யாரும் இல்ல. அடுத்து இயேசுவானவர் எடுத்துக்கோங்க. இயேசுவானவர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் ரட்சகரமாய் இயேசுவானவர் எவ்வளவு வல்லமையாய் செயல்பட்ட அந்த உலகத்துல இல்லைங்களா? அவர் கடவுள், கடவுள் சொல்லும் பார்க்கும்போது எவ்வளவு வல்லமையாகி தேவகுமாரனாகி இயேசுமான உலகத்துக்கு வந்தார். மனுஷனை உன்னையே நீ ரட்சிக்க முடியாத உலகத்துக்கு வந்து பல்வேறு அற்புதங்களை செய்தாரா இல்லையா? பல்வேறு அதிசயமான காரியங்களை செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? படிச்சு பார்க்கணுமா இல்லையா? நீ படிக்கலாம். இயேசுவன் வாழ்ந்த அந்த புதிய ஏற்பாட்டுல, அந்த புதிய ஏற்பாடு 4 புத்தகத்துல இயேசுவின் அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். அதட்டினார் கடலில் காற்றையும், அதட்டினாரா இல்லையா? ஊமையானவரை வாய் திறக்க செய்தாரு, கண்களை திறக்க செய்தாரு இல்லைங்களா? நோய் குணமாக்கினாரு, எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களே செய்தார். அப்படியேப்பட்ட மகத்தான பயங்கரமான உன்னதமான பெரிதான காரியங்களை செய்த அந்த இயேசுமாண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் புஸ்தகமா அங்க பாருங்க. அவரும் அவ்வப்பொழுது, யோவான் புஸ்தகம் அந்த இடத்துல படிக்கலாம். அவரும் அவ்வப்பொழுது என்ன செய்தார்? யோவான் புஸ்தகம், யோவான் புஸ்தகம் 5:19 அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, எதுங்க பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். கவனிக்கிறீங்களா? கவனிச்சீங்களா? யார் சொல்றா? குமாரனாகிய கடவுள் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவானவர் செய்ய அதை என்று சொல்றாரு, பிதாவானவர் செய்ய குமாரன் காங்கிறது எதுவோ அதை என்று வேற ஒன்றையும் தாமாய். கவனிச்சீங்களா? யார் சொல்றா? கடவுளாய் இயேசுவா நீனு நானும் கும்புற இயேசு ஆண்டவர் சொல்றாரு. அவரும் யார சார்ந்துதான் வாழ்ந்தாரு? நம்முடைய பிதாவாகிய கடவுளை தான் படிச்சோமா இல்லையா? இன்னொரு பாருங்களேன், அந்த இடத்துல சொல்லுது 19வது வசனம், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். கவனிச்சீங்களா? யார் சொல்றாங்க தாமாய் செய்ய மாட்டார் என்ன அர்த்தங்க? தாமாய் செய்ய மாட்டார் என்ன அர்த்தம் படிச்சீங்களாக்கா? அது படிங்க. யோவான் 5:19 பிதாவானவர் செய்ய, அதுல இருந்து படிங்க, சத்தமா படிங்க. அவர் அங்க பிற திருப்பி படிங்க. அவர் எவைகளை, அது அடுத்தது, அவர் எவைகளை, அவ்வளவுதாங்க. பிதாவானவர் என்ன செய்யறாரோ அதான் செஞ்சாரு ஒழிய வேற எதுவும் தாமாய் செய்ய மாட்டேன். தாமாய் செய்ய மாட்டேன்னு என்ன அர்த்தம்? தாமாய்னா தானா முடிவெடுக்க மாட்டார், சுயத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டார். யார் சொல்றா? இது யார் சொன்னது?
கடவுளா இயேசு ஆண்டு. இப்ப நீனும் நானும் எவ்வளவா செயல்படணும், நீனும் நானும் எவ்வளவா நம்ம கடவுளை சார்ந்து வாழணும். நம்ம எடுக்கிற முடிவுல என்ன முடிவு, நீ என்னடா சொல்ற, நான் என்னடா கேட்கறது. நம்ம எத்தனை நேரங்கள்ல சுயத்துல முடிவு எடுக்கிறோம், இல்ல சுயம் போன போக்கில இல்ல சுயத்துல ஆடிட்டு இருக்கிறோம். கவனிக்கிறியா என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில சற்று ஆராய்ந்து பா, நம்ம வாழ்ற வாழ்க்கை கடவுள் கொடுத்த பிச்சை என்னமா, நான் என் கையில ஆடிட்டு இருக்கேன், இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை கடவுள் கொடுத்த பிச்சை. அவர் எடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியும். இப்ப நீ என்ன, நீ என்ன கே, நீ என்ன அதிகாரம் பண்றதுக்கு, உண்மையா இல்லையா தம்பி, உண்மையா இல்லையா? நம்ம சுயமோன என்னமோ நம்ம கையில கொடுத்த மாதிரி நம்ம தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் கடவுள் மாதிரி எல்லாத்தையும் ஆடி படைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நின்னு சற்று நினைச்சு பாக்குறியா எனக்கு அன்பு சகோதரிய சகோதரியே, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நீனும் நானும் வாழ்ற வாழ்க்கை கடவுள் கொடுத்த பிச்சை. அந்த கடவுள் கொடுத்த பிச்சைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என் இஷ்டத்துக்கு சுயமான போக்குல தாமாய் இல்ல அப்படித்தானே நம்ம இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கோம். கடவுள் கொடுத்த பிச்சையை நம்ம என்ன பண்ணணும், அந்த கடவுளுக்கு நன்றியுள்ள பிள்ளையாக நினைச்சு பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை, இந்த மனித படைப்பை எவ்வளவு விசித்திரமான, எவ்வளவு வினோதமான, எவ்வளவு ஆச்சரியமான படைப்பு நினைச்சு பாத்தீங்களா. நம்மள ஒரு மிருகமா படைச்சிருந்துருக்கலாமா இல்லையா, படைச்சிருந்துருக்காமா இல்லையா? நீ நான் உட்காந்துருக்கோமே, சற்று வெளியில உட்காந்துருக்க, நாயை போல உட்காந்துருக்கலாமா இல்லையா? ஏன் ஆண்டவர் இப்படி மனிதனாக நம்மளை படைச்சார், மனிதன் சொல்ல போடுவா, மனித பிறவியே ஒரு பிறப்பு, அதாவது 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 சிருஷ்டிப்புகளே சிருஷ்டிப்புகளே படைப்புகளே மணி மகுடம் என்று சொல்லுவாங்களா, த கிரவுன், த கிரவுன் ஆஃப் கிரியேஷன், எது தெரியுமா, மனித பிறப்பு. பிறப்பு அது அதாவது சிருஷ்டிப்புகளே படைப்புகளே எது மணி மகுடமா திகழ்கிறான், எதுங்க சிறப்பானது படைப்பு, மனுஷ படைப்பு. ஆமா உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா? பாருங்க அவனுடைய கண்ணு எவ்வளவு கூர்மையான கண்ணு, எத்தனையோ ஷார்ப்பா பாக்குது, அவனுடைய தோல், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய உடம்பு, ஒவ்வொரு காரியங்களும் ஆச்சரியமா இருக்குது, அவ்வளவு ஆச்சரியமான காரியம். அப்ப இன்னைக்கு நீனு நானும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மனசாட்சி சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனசாட்சி தொட்டு சொல்லு. உனக்கு வேதம் தெரியாம சொல்லலாம், ஆனா மனசாட்சி தெரியுமா, நம்ம மனசாட்சி நமக்குள்ள மனசாட்சி இருக்குல்லா இல்லையா, எத்தனையோ நேரங்களை மனசாட்சி விரோதமா பண்ணிட்டு இருக்கோம் இல்ல, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை பிச்சையா கடவுள் கொடுத்த வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம், தாறுமாறாட்டி கொண்டு போயிட்டோம், கடவுளுக்கு எதிரா. கடவுள் கொடுத்ததுங்க இந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கை, நம்ம கடவுள் சொல்லும்படி கேட்காதபடி, கடவுள் சித்தத்தின்படி போகாதபடி, கடவுளுடைய நாமத்தை மேம்படுத்தாதபடி, கடவுள் விருப்பப்படி நம்ம அந்த வாழ்க்கையை நடத்தாதபடி, ஏன் வாழ்க்கை, ஏ என்னுடைய வாழ்க்கை நான் நடத்தணும், என்னோட கேட்க சொல்லி நம்மளும் கடவுள் மாதிரி நம்ம கையில எடுத்துட்டு ஆடிட்டு இருக்கோம் இல்ல, எவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கோம் கணிச்சியா. ஆனா இயேசுவாண்டர் கவனிச்சா, இங்க இயேசுவாண்டர் எவ்வளவா செயல்பட்டா, ஒரு நாளும் தெளிவா சொல்லப்பாங்க, அவர் எதை சொல்றாரோ எவ்வளவு தெளிவா சொல்றது, அவர் செய்ய குமாரன் காங்கிறது எதுவோ, அவர் செய்ய குமாரன் காங்கிறது அதே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். யார் சொல்றா, யார் தாமா செய்ய மாட்டாங்கிறாரு, நீனும் நானும் கும்புற இயேசுவாண்டவர் சொல்ற, தாம ஒரு காலம் செய்யவே அந்த பிதாவின் சித்தத்துக்கு, அந்த பிதாவின் அந்த பிதாவாகிய கடவுளுக்கே தன்னையே முற்றுமாக அர்ப்பணித்தார், அந்த பிதாவு கடவுளுக்கு, அந்த கடவுளாகிய பிதாவுக்கு முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய சித்தத்துக்கு அவர் என்ன செய்ய சொல்றோம் அதான் செஞ்சாருங்க, அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க. அப்ப நீனு நானும் எவ்வளவு பலவீனம் உணரணுமா இல்லையா, சற்று சிந்திச்சு பாரு, இந்த எலியாவை பார்த்தோம், மோசையை பார்த்தோம், நாம் இயேசுவாண்டரே பார்த்தோம், எவ்வளவு பலவீனர்கள் தங்களை தாழ்த்தி ஒத்துக்கொண்டார்கள் இல்லையா, அதனாலதான் இயேசுவாண்டர் அவ்வப்பொழுது He always slip away to the wilderness. வனாந்திரத்தின் வழியாய் வனாந்திர போவா, அவ்வப்பொழுது போய் ஜெபம் பண்ணுவார், அவ்வப்பொழுது போய் ஜெபம் பண்ணுவார் ஜெபத்தில் அமருவார். அவன் நீ நானும் எவ்வளவு அதிகமாய் நம்மை அதிகமாய் உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிகமாய் உன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து சில நேரங்களில் பாவ போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயா, என்ன பண்ணணும் உடனே, நீ you have to go, you have to run. Flee to Jesus Christ. ஆண்டவரை நோக்கி ஓடணும். நேரங்கள ஐயோ இந்த கோபம் எங்கிற பாவம் நீ தாக்குதே அப்படின்னு சொல்லி இந்த கோபத்தை அடக்க முடியலையா, அந்த கோபம் வரும்போது என்ன பண்ணணும், அவரண்டே ஓடணும், அந்த பலவீனத்தை உணர்ந்து நீ என்ன பண்ணணும், அவரண்டே ஓடணும். சில நேரங்களில் பாவ போராட்டம் உன்னை தாக்குதா, பல நேரங்களில் பாவ இச்சைகள் உன்னை தாக்குதா, பல பாவ மாம்ச இச்சைகள் உன்னை தாக்கி உன்னை அழிய பார்க்குதா, அழிக்க பார்க்குதா, உடனே என்ன பண்ணணும், அவரண்டே ஓடணும்.
உன்னுடைய நான் பண்றேன் பாரு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஜொலுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்கன்னா பின்னாடியே போய் உழுவ வேண்டியதுதான். சாக்கடையில இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் விழுந்துட்டாங்க, இன்னைக்கு நிறைய சகோதரிகள் விழுந்துட்டாங்க. அவனை பார்த்து இவனை பார்த்து அவன் இஷ்டத்து போய் அவன் பேச்சு பார்த்து கவர்ச்சியா பேசுற பார்த்து ஜொலு விட்டுட்டு பின்னாடியே போய் விழுந்தாங்க. சிந்திச்சுப்பா, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கல உன்னுடைய பலவீனத்தை ஆழமாய் உணர்ந்து, ஐயோ நான் பலவீனங்கா இருக்கேன் எனக்கு முடியல சாமின்னு சொல்லிட்டு உன்னுடைய பாவ போராட்டங்கள்ல போராடி கொண்டிருக்க நீ உன்னுடைய வாழ்க்கல அவரே ஓடு, அவரை உடையதை நாடு. முதலாவது உன்னுடைய பலவீனத்தை உணரு. எனக்கெல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடாத. அப்படியான ஆடுற ஆட்டம் எத்தனை நாளைக்கு நீ விழுவ போறவே, விழக்கூடாது என்ன நிச்சயம். அப்படி சொல்றவன் என்னைக்கோ விழுந்துட்டான்னு அர்த்தம், அப்படி சொல்றவன் என்னைக்கோ விழ ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஆமாங்க, அப்படி சொல்றவன் என்னைக்கோ விழ ஆரம்பிச்சான், என்னைக்கோ விழ ஆரம்பிச்சான், அழிவு சடுதி. ஆமா, என்னைக்கு விழ ஆரம்பிச்சான். ஜாக்கிரதையாரு, அவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்துல கிட்டி சேருவோம், அதிகமாய் அவருடைய சமூகத்துல கிட்டி சேருவோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். சொல்லப்போனா நம்முடைய இந்த வீக்னஸ் இங்க பாருங்களேன், அந்த 26 வசனத்திலே பாக்குறோம். ரோம புஸ்தகம் 8 அங்க பாருங்களேன், நம்முடைய பலவீனத்தை இன்னுமாய் நம்முடைய ஜபத்துல இன்னுமாய் நம்ம ஜப வாழ்க்கை இன்னுமாய் எழும்புகிறது பாருங்களேன். அந்த பலவீனத்தை நம்ம என்ன பண்றோம் அங்க பாருங்களேன், அந்த இடத்துல பாருங்க, ரோமர் புஸ்தகம் 8:26 216 26 வசனம், அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறபடியால், நமக்கு ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி. கவனிக்கிறீங்களா? நாம் ஏற்றபடி. ஹலோ, கவனிக்கிறீங்க? நம்முடைய பலவீனம் எவ்விதமா சொல்லுது பாருங்க. பலவீனம் நமது பலவீனங்களிலும் சொல்லி படிச்சோமா இல்லையா? அப்ப உனக்கும் எனக்கும் என்ன இருக்குதுங்க? பலம் இருக்குதா? நாம் பலசாலியா? அப்படிதான் வாழ்ந்தார்கள் எலியா, மோசே, இயேசுவானவர் வாழ்ந்தார். அவங்க எல்லாம் பலசாலிகளா இருந்தாங்க, ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க, என்ன உணர்ந்தாங்க? இவ்வளவு பலவீனம் சொல்லி உணர்ந்து அந்த கடவுளை சார்ந்து வாழ்ந்தாங்க. பலவீனங்களா இருந்தாங்க பார்த்தோமா இல்லையா? அந்த பலவீனம் காமிக்குது, அந்த பலவீனத்தை காமிக்குது பாருங்க. அங்க என்ன காமிக்குது பாருங்க, 26 வசனத்துல அங்க பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று. ஹலோ, எப்படி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாம இருக்கிறபடியா நாம் என்ன ஜெபிக்கணும் கூட தெரியாம இருக்கிறோம் அநேக நேரங்கள்ல. ஆமாங்க, அவ்வளவு பலவீனர்களா இருக்கிறோம். அந்த இடத்துலதான் சொல்லுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியா. கவனிக்கிறீங்களா? வசனம் தெளிவா சொல்லுதுக்கா, கவனிக்கிறீங்களா? நம்முடைய பலவீனம் எங்க காமிக்கிறோம் பாத்தீங்களா? நம்முடைய பலவீனத்தை சொல்லுது பாத்தீங்களா? நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று, நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்ன அறியாம, என்ன வேண்டிக் கொள்வது தெரியாம கூட அநேரங்க ஜெபிக்கிறோம். ஆமா, ஜெபிக்கிறோம். ஏன் அப்போல் அப்போஸ்தலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 Corinthians 12 முழுக்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வேண்டிக் கொடுத்து என்னதுன்னு தெரியாம அவன் ஜெபிக்கிறாப்புல இத்தனைக்கும் 3 ஜெபிக்கிறாப்புல, 3 பவுல் அப்போஸ் இந்த எழுதுன பவுல் அப்போஸ் எவ்வளவு வல்லமையான ஒழிக்கிறேன், 3 ஜெபிக்கிறாப்புல. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவனுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையில முள் கொடுக்கப்படுது. ஆமாங்க, 3 ஜெபிக்கிறாப்புல, 3 ஜெபிக்கிறாப்புல. அவனுடைய பெருமையை உடைக்கும்படியாக, அவனுடைய பெருமையிலிருந்து தாழ்த்தும்படியாக ஆண்டவர் ஒரு முள்ள வச்சிருந்தாரு. அதை விட்டு நீங்கும்படியாக எத்தனை ஜெபிக்கிறான்? 3 ஜெபிக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த முள்ள எடுத்து போடவே இல்லை, அந்த உபத்திரம் எடுத்து போடவே. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதுங்கிறார், உன்னுடைய பலவீன என் பலன் பூர்ணமாய் விளங்குகிறார். ஆமா, அநேக நேரங்கள் நம்ம என்ன ஜெபிக்கணும் தெரியாம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம், என்ன ஜெபிக்கணும் தெரியாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, என்ன ஜெபிக்கணும் சொல்லி தெரியாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, ஏன் மோசே எடுத்துக்கோங்க, மோசே கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க ஆசைப்பட்டானா இல்லையா? மோசே கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க ஆசைப்பட்டான, ஜெபிச்சான். மோசே கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க ஆண்டவருக்கு வேண்டிக் கொண்டான், ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? மோசே கானா தேசத்துக்கு ஜெபித்தான், கானா தேசம் போகணும் பிரயாசப்பட்டான், ஆசைப்பட்டானா இல்லையா? வேண்டிக் கொண்டான். ஆனா ஆண்டர் அவனை அலோ பண்ணவே இல்லை, பிரவேசிக்க விடவே இல்லை. பாத்தீங்களா? புரியுதுங்களா? அவே நம்முடைய வாழ்க்கையில எலியா, நம்ம பார்த்தோமே எலியா, எலியாவே ஆண்டரே போது சாமி, பல உபத்திரங்கள் பல பாடுகள் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணிருக்கான். சொன்னா இல்லையா?
என் ஜீவனை எடுத்துக்கொண்டு சாமி சோர்ந்து போய் பலவீனத்தோடு பலவீனத்தில் கடந்து போன போது சாமி ஐயோ என் ஜீவனை எடுத்துக்கணும் சொல்லி ஆண்டவர் ஜெபத்து கேட்டாரா? இயேசு ஆண்டர் எடுத்துக்கோங்க, இயேசு ஆண்டர் பல்வேறு பாடல்களை கடந்து போகும்போது அந்த கெசுமனை தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றார். அவரும் ஆசைப்பட்டார், என்ன ஆசைப்பட்டார்? ஆண்டரே உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் விட்டு நீங்கணுமானால் நீங்கணும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பலவீனர்களாய் காணப்படுற தன்மை எங்க பாக்குறோம் பாத்தீங்களா? நம்ம பலவீனங்களும் ஒத்துக்கிட்டோமா? ஒத்துக்கிறோமா? அதே சமயத்தில் நாம என்ன என்ன வேண்டுகொள்வது, ஏற்றுப்படி என்ன வேண்டுகொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம். அங்க பாத்தீங்களா? அங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்ம பாத்தீங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்ப முழுக்க முழுக்க நம்ம எவ்வளோ, அப்ப நீங்க அப்ப சொல்ல போனா அப்ப அந்த இடத்துல ஐயோ நான் என்ன ஜபிக்கணும்னு தெரியாம ஜபிக்கிறேனே சொல்லி நீங்க புலம்பலாம். கவனிக்கிறீங்களா? என்ன ஜபிக்க வேண்டியது என்ன? அப்ப இங்கே பாக்குறோமா இல்ல எத்தனை தேவ பிள்ளைகள் நம்மளும் கூட என்ன ஜபிக்க வேண்டியது என்னதுன்னு தெரியாம ஜபம் பண்ணிக்கொண்டு இருக்கோம். ஆனா உனையை நீ உற்சாகப்படுத்தும்படியாக, உனையை உற்சாகப்படுத்தும்படியாக கடவுள் அப்படியே நம்மளை விட்டுடலைங்க. கடவுள் நம்ம அப்படியே விட்டுடல. அங்க பாருங்க என்ன அழகா சொல்லுது. அந்த இடத்துல கடவுள் தாமே, அந்த பிதாவான தாமே பரிசுத்த ஆவியை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான கடவுள் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான கடவுள் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவர் யாரு? அவர் நபராய், ஒரு அவர் ஒரு விசேஷித்த நபராய், நபராய் அவர் வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்லும்போது சக்தி கொண்ட கடவுள், சக்தின்னு சொல்லி ஒரு பெரிய ஆற்றல் சக்தி இல்ல, அவர் நபராய் செயல்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்க, அவர் நபராய். அதனாலதான் அந்த இடத்துல இங்க படிக்கலாம். அங்க பாருங்க அந்த 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 இடத்துல அந்த தேர்ட் மெம்பர் ஆஃப் காட் ஹெட் சொல்லுவாங்க. அந்த இடத்துல திரியேக தேவனின் திரியேக கடவுளாகிய ஒரு மூன்றாம் நபராக, பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நமக்கு ஆண்டு பரிசுத்த ஆவியே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நபராய் செயல்படுகிறார். அவர் என்ன செய்யறார் அங்க பாருங்க 26ஆம் வசனத்துல, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். He helps us. கவனிக்கிறீங்களா? நம்ம பாக்குறோம் எவ்வளவோ பலவீனர்கள் சொல்லி பாக்குறோம். நம்ம ஜபம் கூட வேண்டிக் கொள்வது என்னதுன்னு தெரியாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அப்படியே கடவுள் விட்டுடல, நம்முடைய ஜபத்தை உற்சாகமாய் எழுத்து எழுந்து கட்டும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபையாய் நமக்கு யாரை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியர் நபராய், ஒரு தனி நபராய், ஒரு கடவுளாய் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியான நமக்கு முதல் காரியம் என்ன செய்யுது? நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறாரு? எப்படி உதவி செய்கிறாரு? உதவி செய்யறாரு சொல்லிட்டு ஒருத்தன் சுமந்து விட்டு உதவி செய்யறது சொல்லிட்டு அவர் எல்லாம் உதவி செஞ்சு நம்ம ஜெபிக்காம விட்டுருலாமா? எப்படிங்க உதவி செய்யறான்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் ஜெபம் பண்ணுவாரு, ஆவியான ஜெபம் பண்ண நம்ம ஜெபிக்காம ஆய படு தூங்கலாம். அப்படியா? அப்படியே அர்த்தம். சில பேர் அப்படி கூட எடுத்துக்குவாங்க, உதவி செய்யறாரா, அப்ப ஜெபிக்க வேண்டாம்ல, நம்ம பாட்டு ஜாலியா படு தூங்கலாம், அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? கவனிக்கிறீங்களா? அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஹெல்ப்ஸ் என்று சொல்லி, அந்த ஹெல்ப்ஸ் என்று சொல்லி பார்த்தா என்ன தெரியுமா? சொல்ல போனா ஒருத்தன் பாரத்தை தூக்கி தூக்கி சுமந்து கொண்டு போறான், பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டு போறான், ரோட்ல போயிட்டே இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வரான், அந்த வழியா இன்னொருத்தன் வரும்பொழுது அனதர், அதாவது அந்த பாரத்தின் ஒரு பகுதியை அவன் தூக்கி பிடிக்கிறான். அந்த பாரத்தின் ஒரு பகுதியை அவன் தூக்கி பிடிக்கிறான். அப்ப இலகுவாகுமா இல்லையா? இலகுவாக்குமா இல்லையா? அப்படியாக உதவி செய்கிறார். அதான் அந்த இடத்துல பாக்குறோம், அப்படியாக உதவி செய்யற அந்த பாரத்தை தூக்கி சுமக்கிற ஒரு நபராய் அந்த இடத்துல அவர் வருகிறார். அதான் இங்க பாக்குறோம், அதான் பாக்குறோம். அதனால உதவி செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்து கூடாது. அந்த இடத்துல இங்க பாக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இதான் நான் ஒரு கை பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். இதான் நான் ஒரு கை பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு ஒரு கை பிடிக்கிற, வா உன்னுடைய பாரத்தை ஒரு பகுதி நான் பிடிச்சு கொள்றேங்கிறார். உன்னுடைய பாரத்தினுடைய ஒரு கை பிடிச்சிட்டு நான் அந்த பரவாயில் அந்த பிதாவின் சமூகத்துல போய் அந்த இடத்துல அந்த பிதாவின் வலது பாசத்துல நான் போய் அவர்கிட்ட பரிந்து பேசுகிறேன், அவர்கிட்ட போய் அந்த கிருபாசனத்துல கிட்ட சேர்ந்து அவர்கிட்ட போய் உதவி செய்ய வேண்டுதல் செய்யறேங்கிறார். எப்படிங்க? அப்படியாக நம்முடைய பாரத்தை ஒரு பகுதி அவர் சுமக்கிறார், அவர் ஒரு கை பிடிக்கிறார், அவர் நமக்காகவே வேண்டுதல் செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அப்படி உதவியை அந்த இடத்துல அங்கு பாக்குறோம். கவனிக்கிறீங்களா? அவனுக்கு நீனும் நானும் ஜபிக்கும்படியான ஒரு மக்களாக, ஜபத்துல எழும்பும்படியான மக்களாக, உற்சாகமாக ஜபத்துல எழும்ப வேண்டும் என்றால் முதலாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளணும். நம்ம எவ்வளவு பலவீனங்கள் உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய பலவீனம் அங்கேயே பாக்குறோம், நம்ம என்ன ஜபிக்கணும்னு தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஆண்டவர் அப்படியே விடுறல, நமக்கு யார் உதவி செய்யறா? பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். அங்க பாருங்களேன், அடுத்த அதே இடத்துல நாம் ஏற்றப்பட்டு அங்க பாருங்க, ஆவியான தாமே அங்க உதவி செய்யறது மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க, ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூ இமோஷனலா வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக எவ்வளவு பெரிய உற்சாகம் பாருங்க, வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உதவி செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி வாக்கு கிடங்காத பெரும் அப்படியே குரோனிங் அப்படின்னு அர்த்தம், இமோஷனலா நம்ம எவ்வளோ நேரங்களில் நம்ம உணர்வு ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்படுறோமா இல்லையா, எவ்வளவு சோர்ந்து போறோமா இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் சுமிழற நம்முடைய பரிசுத்த ஆவி நமக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சு, அதான் அந்த இடத்துல பாக்குறோங்க, அதான் அந்த இடத்துல பாக்குறோங்க. நம்முடைய அதாவது நம்முடைய ஆழமான உணர்வு பூர்வமான பல பேரு பாரத்தோடு கடந்து போகிற எத்தனையோ நேரங்கள்ல கடந்து போறோமா இல்லையா, அந்த உணர்வு பூர்வம் இமோஷனலா பாதிக்கப்படுற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமே ஆவியான தாமே நமக்காக பெருமூச்சோடு வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அப்பா கவனிக்கிறீங்களா, நம்முடைய ஜப வாழ்க்கை எவ்வளவாய் இன்னும் கட்டப்பட வேண்டும். நம்ம சோர்ந்து போன அவசியமே இல்லை. சில நேரங்களில் வாய் வராது, சில நேரங்கள் ஜபிக்கவே வாய் வராது, என்ன ஜபிக்கணும்னு தெரியாம தடுமாறுவோம். அவ்வளோ சொரு, அவ்வளோ பாரம், அவ்வளோ மன அழுத்தம். ஆனா நம்மளை உற்சாகமாக எழுப்பும்படியாக, நீ அப்படியே விழுந்து போன அவசியமே இல்ல, அப்படியே நீ சோர்ந்து போன அவசியமே இல்ல. இதோ இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ, இயேசு பிள்ளையா இருப்பான் என்றால், இன்னுமாய் ஜெபத்துல எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால், இதோ இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆவியானவர் தாமே அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார் சொல்லாமா இல்லையா? அன்றைய எவ்வளவு பலவீன சாமி, ஐயோ நீர் எனக்கு உதவி செய்யும் சாமி கேட்கலாமா இல்லையா? அது மாத்திரமா நாம் ஏற்றுப்படி வேண்டியது வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கப்படியால், ஆவியானதாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு கவனிக்கிறீங்களா, ஆவியானதாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு. ஆமாங்க, நம்முடைய எல்லா பாரம் அந்த பிதாவின் சமூகத்துல, பிதாவின் குருமா கிருபாசன தண்டில, நம்முடைய எல்லா பாதிப்புகள், நம்முடைய எல்லா பலவீனங்கள், நம்முடைய எல்லா சோர்வுகள், நம்முடைய எல்லா தாக்குதல்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் அறிந்து அந்த வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நீ நானும் எவ்வளவாய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி, அதனாலதான் சங்கீதத்துல ஒரு சங்கீதம் படிக்கிறோம், 62வது சங்கீதம் 8வது வசனம் பாருங்க, 62வது சங்கீதம் 62வது சங்கீதம் 8வது வசனம், 62 சங்கீதம் 62 நடு புசகம் சங்கீதம் 62 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் கவனிக்கிறீங்களா, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். கவனிக்கிறீங்களா, நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். கவனிக்கிறீங்களா, ஏன்னா நம்முடைய ஆவியானவர் தாமே, ஆவியான கடவுள் தாமே நமக்காக உதவி செய்கிறான் சொல்லும் பொழுது, நமக்காக வேண்டுதல் செய்கிறான் சொல்லும் போது, அது எப்படியாக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல். நம்ம ஏன்னா நம்ம எவ்வளவு பலவீனங்களா இருக்கிறோம், நம்ம என்ன வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடினாலே நம்ம எவ்வளவு நேரங்கள்ல அப்படியே மன அழுத்தம், நம்ம பாரம், நம்ம இமோஷனலா எவ்வளவு நேரங்கள்ல பாதிக்கப்படுறோம். ஆகவே நம்ம சோர்ந்து போகணும் தேவையில்லை, ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, பரிசுத்த ஆவியான கடவுள் நமக்கு உதவி செய்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்காருன்னு சொல்லும்பொழுது, நம்ம எவ்வளவு அதிகமா இருதயத்தை ஊற்றி அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு ஜெபிக்கணும், அந்த மனதை பதி வைத்துக் கொண்டு நம்ம இன்னும் உற்சாகமா ஜெபிக்கணுமா இல்லையா, அந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்குமா இல்லையா? ஏனென்றால் ஆவியானவர் ஜெபிக்கிறார், நமக்காக ஆவியானவர் ஜெபம் பண்றா சொல்லும் பொழுது கவனிங்க. அடுத்த முக்கியமான அம்சம் அங்க எடுத்துக்கோங்க, ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் வாங்க, அந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க, 27வது வசனம் கவனமா கேளுங்க, 27வது வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி. ஹலோ கவனிச்சீங்களா, எவ்வளவு விசேஷமான ஜபம் நம்முடைய ஜபம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யப்படியார். படிச்சோம் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யறாரு, படிச்சோம் அந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி. 27வது வசனம் படிக்கிறீங்களா இல்லையா, அதான் பாக்குறோம், தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆவியின் சிந்தை என்னதென்று. ஹலோ கவனிக்கிறீங்களா, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், He who searches the heart. அந்த இடத்துல பார்க்கிறோம், பிதாவான நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்ப பிதாவானவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறான் சொல்லும் பொழுது, அப்ப பிதாவானவர் அனைத்து நம்முடைய இருதயத்தின் அனைத்து காரியங்களையும் புரிந்திருக்கிறார்.
அனைத்தையும் ஆராய்ந்து இருக்கிறார். அப்ப அதே வண்ணமாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக நமக்காக வேண்டுதல் செய்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுது, பிதாவானவர் சித்தத்தின்படியாக. அப்ப நீக்கு நீனும் நானும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய எல்லா பாரங்கள், நம்முடைய எல்லா உணர்வுகள், சொல்ல முடியாத தேவைகள், சொல்ல முடியாத காரியங்கள் அனைத்தையும் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியை நமக்காக விடுதல் செய்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி அந்த இடத்துல தான் பாக்குறோம், பிதாவின் சித்தத்தின்படியே. ஆவே அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது அந்த ஜபம் விசேஷமா ஜபமா இருக்குமா இல்லையா? அந்த ஜபம் ஒரு ஆசீர்வாதமான ஜபமா இருக்குமா இல்லையா? ஏனென்றால் அது கேட்கப்படுகிற ஜபமா இருக்கிறது, அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படியான ஜபமா இருக்கிறது, பதிலை பெற்றுக்கொள்ள முடியான ஜபமா இருக்கிறது, சந்தேகமே இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படியேதான், பிதாவின் சித்தத்தின்படியாக நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எந்த யாருடைய சித்தத்தை வைக்கிறாரு? பிதாவின் சித்தத்தை வைக்கிறார். அப்ப பிதாவின் சித்தத்தின்படியேதான் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் ஜெபிக்கும்படியான வேலையில நம்ம எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. எப்பொழுதும் ஆண்டுடைய சித்தத்தை அவர் முன்னாடி வைக்கிறார். நம்ம நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபிப்போம், ஒரு நேரங்களில் ஒரு விதமா ஜெபிப்போம், ஆனா நமக்காக ஆவியா நமக்கு உதவி செய்கிறபடினாலே அவர் எதை முன்னாடி வைக்கிறாரு? எதைதான் முன்னாடி வைக்கிறாரு? பிதாவின் சித்தத்தை தான் முன்னாடி வைக்கிறார். அப்ப பிதாவின் சித்தத்தின் முன்னாடி வைத்து நமக்காக உதவி செய்யும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்படுதா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அகஸ்தீன் சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தாப்புல, அகஸ்தீன் சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தாப்புல, பரிசுத்தவான், பெரிய ஜாம்பவான். அந்த மனுஷன் வாலிப வயசுல பொல்லாத பாவத்துல விழுந்து போன மனுஷன், பெண்களோடு சேர்ந்து அசிங்கமான வாழ்க்கை நீ போறாங்களா இல்லையா? ஆம்பளையும் போது பொம்பளையும் போது அப்படி பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட மனுஷன் அகஸ்தீன். அவங்க அம்மா ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அவங்க அம்மா ரொம்ப கண்ணீரோடு, ஐயோ என் பையன் இவ்வளவு தவறான வழியை தேர்ந்தெடுத்து போறானே. அவங்க அம்மா ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. ஒரு காட்லி மதர், அவங்க அம்மா பேரு மோனிகா, அவ்வளவு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அகஸ்டின் சொல்றாப்புல, அம்மா நான் அந்த இத்தாலிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாப்புல. இத்தாலியா? அந்த நாட்கள் இத்தாலி ஒரு கொடூரமான பட்டணம், பாவம் நிறைஞ்ச பட்டணம். ஐயோ வேண்டாம் சாமி, வேண்டாம் வேண்டாம் தம்பின்னு சொல்றாங்க. அந்த அம்மா ஜபிப்பாங்களா இல்லையா? ஐயோ அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆனா அந்த அகஸ்தீன் இத்தாலிக்கு போனார். அந்த அகஸ்தீன் அப்படிப்பட்ட பட்டணத்துக்கு தான் போனார். இந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க, பாரத்தோடு ஜெபம் பண்றாங்க, ஆனா இத்தாலிக்கு தான் அகஸ்தீன் என்ன பண்ணாரு? இத்தாலிக்கு தான், அப்படிப்பட்ட பொடிய பட்டணத்துக்கு தான், பாவம் நிறைந்த பட்டணத்துக்கு தான் போனார். ஆனா நம்ப மாட்டீங்க, அந்த இத்தாலி பட்டணம் போன பிறகுதான் அகஸ்தீன் என்ன செய்யப்பட்டார்? ரட்சிக்கப்பட்டார். ஆமாங்க, இத்தாலி பட்டணம் போன பிறகுதான் ரட்சிக்கப்பட்டார். அப்ப இங்க பாக்குறோம், நம்ம ஜெபிக்கிறோம், பல்வேறு பாரத்தோடு பல்வேறு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆவியான ஒரு போக்கு நமக்காக வேண்டுதல் செய்யறார். நமக்கு தெரியாது முன்னாடி நம்ம என்ன நடக்க போகுது, என்ன எதுவுமே தெரியாது. ஆனா ஆவியா நமக்காக வேண்டுதல், தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்மளுடைய பிரேயரை டைரக்ட் பண்றாரு. அந்த இடத்துல தேவனுடைய சித்தம் நிகழ்வு இருக்குது. ஆகவே நம்ம எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. ஒரு பக்கம் ஆவியான நமக்காக வேண்டுது. அப்ப ஒரு தவறான காரியங்கள் தவறாக நம்ம வழிநடத்தப்படுவோம் என்றால் அதையும் ஆண்டவர் டைரக்ட் பண்ணி ஆவியான நம்மோடு உதவி செய்கிறார். அப்படின்னால சரியான வழியில கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறாரு. ஏன் வேற ஒன்று எடுத்துக்கோங்க, சிம்சன் எடுத்துக்கோங்க. சிம்சன் உங்க தாய் தப்பன் எவ்வளவு பாரத்தோடு ஜெபம் பண்ணாப்ல, எவ்வளவு பாரத்தோடு அந்த பிள்ளையை பெத்தாங்க வளர்த்தாங்க, ஒரு தேவ பிள்ளைகள். சிம்சனுடைய தாய் தப்பன ஒரு அருமையான தேவ கடவுள் பிள்ளை, கடவுள் பயந்து பெற்றோர்கள். சிம்சோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆனா சிம்சோன் தாய் தப்பன் பொதுவாக அந்த பாலஸ்தீன தேசத்துல பாலஸ்தீன அந்த பெண்களை நீ கொள்ளவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்நிய பெண்களை கொள்ளவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்நிய பெண்களை நீ கொள்ளவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திருமணத்துக்குள்ள போவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன சொன்னாரு அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் திட்டம் என்ன தெரியுமா? அந்த பாலஸ்தீனத்துல போய் அந்த பாலஸ்தீனத்துல போய் பெண் கொண்ட பிறகு அந்த இடத்துல பாலஸ்தீன ஆண்டுடைய நியாய தீர்ப்பு, ஆண்டுடைய தண்டனையை அவன் மூலமா ஆண்டவர் நிறைவேற்றுறார். அந்த பாலஸ்தீன மக்களை ஆண்டவர் தண்டிக்கிறார், அவன் மூலமா ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். கடத்துல ஆண்டவர் திட்டம் அவிதமாக நிறைவேறுகிறது. புரியுதா? அதுவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஜபிக்கிறோம், ஆனா அதனுடைய ஜபம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விதத்தோடு ஜபிக்கிற ஜபம் பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்கிறதுனாலே, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஜபிக்கிறதுனால, நம்மளோட உதவி செய்கிறதுனால
நிச்சயமாக ஆண்டவருடைய திட்டம் அங்கு நிறைவேறுகிறது, அங்கு சுத்தம் நிறைவேறுகிறது.
ஆகவே இதை குறித்து நம்ம கவலைப்படவே
தேவையில்லை. நமக்காக யார் உதவி செய்யறார்? ஆவியான உதவி செய்யறார். அதுவே பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட், எவ்வளவு பெரிய உற்சாகம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த தம்பி இங்க வரணுமே, அங்க வரணுமே, அங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நமக்கு என்ன தெரியும், நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா அந்த தம்பி அங்க போய் தான் ரட்சிக்கப்படுவான்னு நமக்கு சொல்ல முடியுமா? சொல்லலாமே, இங்கதான் வந்து ரட்சிக்கப்படணும் இல்லையே, இல்லைங்களா? நம்ம இந்த தம்பிக்காக, இந்த ஒரு ஆத்துமாக்காக, இந்த வாலிபர் தம்பிக்காக, இந்த வாலிபர் தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ இங்க வரலையே, நம்ம எவ்வளவு தூரம் கூப்பிடுறோம், இங்க வரலையே வரலையேன்னு கூப்பிடுறோம். ஆனா ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் நம்ம என்ன கடவுளா, ஆண்டவர் ஒரு சித்தம் அப்படியா, அங்க போய் தான் ரட்சிக்கப்படணும் இருந்துச்சுன்னா சந்தோஷமே இல்லைங்களா? ஆகவே நம்ம ஜபிக்க வேண்டிய கடமை உற்சாகமா ஜபிக்கணும். ஆவியான நமக்கு உதவி செய்கிறாரு, நமக்காக உதவி செய்கிறாரு, வாக்கு கடங்காத பெருமைச்சோடு உதவி செய்கிறாரு. எப்படி? தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்கிறார். எல்லாம் கொஞ்சிக்கோங்க, அதுவே எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆக இன்னைக்கு நீ நானும் கவலைப்படும் தேவையில்ல, நம்ம உற்சாகமா நம்ம இருதயத்தை ஊற்றி ஜபிப்போம். ஏன்னா நமக்காக உதவிச்சவர் யாரு? ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு, வாக்கு கடங்காத பெருமைச்சோடு வேண்டுதல் செய்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்யறான்னு சொல்லி பாக்குறோம். அதோட பெரிதான சிறப்பு வேற என்ன வேணும்? ஆவே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய திட்டத்தின்படி நம்முடைய வேண்டுதலை நிறைவேற செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜபம் ஒருபோதும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஜபம் ஒருபோதும் நஷ்டமே அல்ல. நம்முடைய ஜபம் ஒருபோதும் நஷ்டமே அல்ல. எப்படியோ ஏதோ விதத்துல நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டு நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவே நடக்கவே இல்லையே, ஐயோ இப்படி நடக்கவே இல்லையே, ஐயோ நம்முடைய ஜபம் எவ்வளவு நாளா ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், நடக்கவே இல்லையே, நடக்கவே இல்லையே, ஐயோ ஜபம் கேட்கப்படவே இல்லையுன்னு சொல்லி யோசிக்காத, சோர்ந்து போகாத. எப்படியோ எனையோ ஆண்டவர் தம்முடைய திட்டத்துல வைத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிறார். அவருடைய சித்தத்தின்படி. யாருடைய சித்தத்தின்படி? தேவனுடைய சித்தத்தின்படி. ஏன்னா ஆவியானவர் தெரியும். படிக்குமா இல்ல இறுதியின் சிந்தை, அவர் படிக்கணுமா இல்ல இறுதியின் சிந்தை ஆராய்ந்து பாக்குறோம் சொல்லி படிக்கிறோமா இல்ல, இறுதிய சிங்களை ஆராய்ந்து பாக்குறேன் அப்ப தெரியுமா இல்லையா? அப்ப ஆவியானவர் நமக்காக தேவையுடைய சித்தத்தை முன்னாடி வச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆராய்க்கும் பொழுது அடையப்பா பெர்ஃபெக்டா ஆண்டவர் செயல்படுகிறவராக நீனும் நானும் எதுக்கும் கவலை, எது கொடுத்து எதுக்கும் கவலைப்படவே கூடாது. நம்ம உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஒடுவொடியத்துல ஆத்துமாக்கள் மத்தில சத்தியத்தை விதைக்கிற இடத்துல விதைப்போம். ஆண்டவர் சத்தியத்தை சொல்றான்னா சத்தியத்தை சொல்லுவோம், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம், ஆத்மா ஆதாயம் பண்ண இடத்துல சொல்லுவோம். ஜபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கிரியை செய்றாரு, அவரு கரத்துல இருக்குது, அவர் கொண்டு வருகிறார், அவர் ஆச்சரியமா செய்ய முடியும். ஏனென்றால் நமக்காக உதவி செய்யற யாரு? ஆவியானவர் நமக்காக உதவி செய்யறார், நமக்காக வேண்டுதான் செய்யறாரு. வாக்கு கிடைக்காத பெருமைச்சோடு ஜெபம் பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய யாருடைய சித்தத்தின்படி? என்ன ஆவியான கடவுள் அவர் தெரியுமா இல்லையா? தேவனுடைய சித்தம் எதுவும் தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பிரேயரை டைரக்ட் பண்ணி சரியான இடத்துல கொண்டு போய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். அவன் எது நீ எது குறித்து காலப்படவே தேவையில்லை. உற்சாகமா நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்வோம், நம்முடைய முடியாமையை ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே நான் எவ்வளவோ பலவீனன், எவ்வளவோ அறிவினன், எவ்வளவோ முட்டாள் சாமி, நம்மையே சார்ந்து ஜபிக்கணும். அந்த ஆவியான எனக்காக உதவி செய்யறேன் சொல்லும் பொழுது என்னுடைய ஜபம் எவ்வளவு அதிகமா எழுதப்படும் சாமி, எவ்வளவு அதிகமா போராடி ஜபிக்கணும் சாமி, எவ்வளவு அதிகமா இருதயத்தை ஊற்றி ஜபிக்கணும் சாமி, அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையை தாரும், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்திருக்கீங்க சாமி, இந்த ஆசீர்வாதம் யாருக்குமே கிடைக்கல, எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது நான் எவ்வளவு அதிகமா ஜபிக்கணும், அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை எனக்கு தாரு சொல்லி அப்படியான ஜப வாழ்க்கையை நம்ம கட்டுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம், ஜபிப்போம். பரலோகத்தில் வாசம் என்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக இந்த அருமையான ஜப வேலை, இந்த அருமையான இந்த ஆராதனையிலே, இந்த அருமையான செய்தியை கிருபையாக கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றே நாங்கள் ஜபிக்க எவ்வளவா எழும்ப வேண்டும் சொல்லி இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த எவ்வளோ எட்டாம் அதிகாரத்தில் எவ்வளோ அருமையான வார்த்தையை சுவாமி, ஜெபிக்க முடியாத பிள்ளைகளை காமிக்கிறீங்க சுவாமி. அந்த ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அன்றே அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் சுவாமி. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளாகி அவர்களுக்கு எவ்வளோ பலவீனம், எவ்வளோ கத்தாவே பலவீனர்களாக இருக்கிறான்னு சொல்லி உணர்ந்து ஜெபிக்க வேண்டியன்னு சொல்லி அறிவுறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமா அன்றே நாங்கள் எவ்வளோ பலவீனர்கள் சுவாமி, எவ்வளோ பலவீனர்கள் நாங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் சுவாமி. அப்ப எவ்வளவு பலவீனர்களா இருக்கிறோம் சுவாமி, ஆனால் நீர் எங்களை அப்படியே விட்டுடல சுவாமி. எங்களுக்காக எவ்வளவு கிருபையா பரிசுத்த ஆவியான கடவுளே நீங்க கொடுத்ததுக்கான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. அவர் ஒரு நபராய் அன்று எங்களுடைய பாரத்தை அறிந்தவராய், எங்களுடைய துக்கத்தை அறிந்தவராய், எங்களுடைய ஏக்கத்தை அறிந்தவராய், எங்களுடைய கண்ணீரை அறிந்தவராய், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய இருதயத்தை அறிந்தவராய் இருக்கு அப்படின்னாலே அன்றே எங்களுக்காக, எங்களுக்காக ஆவியானதாமே எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொன்ன வார்த்தைக்கான ஸ்தோத்திரம் சுவாமி. உதவி செய்கிறீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதுக்காக வேண்டுதல் செய்றீங்க சுவாமி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல அன்றைய வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்றீங்க சொல்லி பாருங்க. எங்களுடைய எமோஷனல் எங்களுடைய மன ரீதி எல்லாவற்றையும் எங்களுக்கு தாவை பாரத்தோடு எங்களுடைய எல்லா பிரச்சனையும் எங்களுடைய எல்லாம் எங்களுடைய எல்லா சரீர சுகவீனங்களா இருக்கட்டும் எல்லா சோர்வுகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த தேவனுடைய சமூகத்தில் எடுத்து சென்று நீங்க எங்களுக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு கடவுளா இருப்பதற்காக ஸ்தோத்திரம், இப்படி சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அது மாத்திரமல்ல அதனுடைய தேவனுடைய சித்தத்தினுடையே நீ வேண்டுதல் செய்றீங்க சுவாமி. மாத்திரம் எங்களுடைய ஜபம் எவ்வளவாய் ஆசிரதமான ஜபமாய் எவ்வளவாய் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறதாய் அந்த விடையை பெற்றுக்கொள்வதாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹிருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி. அன்றைய ஆவின் சிந்தி அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. அவே தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானதாமே எங்களுக்காக வேண்டுதல் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் 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 சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவை நாங்கள் இன்னும் அதிகமான உற்சாகத்தோடு எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எங்களை எழுப்பும் சுவாமி. நாங்களுமே சார்ந்து அன்றே எங்களை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எழுப்பும் சுவாமி. என்னென்றால் ஆவியானதாமே எங்களுக்காக உதவி செய்கிறார். அன்றைய வாக்கு கிடங்காத பெருமச்சலோடு வேண்டுதல் செய்கிறார் சொல்லி படித்தோமே சுவாமி. இப்படிப்பட்ட வசனத்தை இப்படிப்பட்ட ஸ்லாக்கியை இப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான அன்றரேகத்தை மகத்தான ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்னதியமாய் எங்களுடைய ஜபத்தில் உற்சாம எலும்ப கிருபை செய்யும் சுவாமி. கிருபை செய்யும் தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசுவதியும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே ஆமென்.